புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். கழிப்பறைகள் பயன்பாடு, அதனுடைய முக்கியத்துவத்தை குறித்து தொடர்ச்சியாக பல்வேறு செய்திகளை நம்ம கேட்டுக்கிட்டே வர்றோம். இந்த அத்தியாயத்தில் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் திட்ட ஒருங்கிணைப்பாளர் நாகநாதன். என்னுடன் இணைந்து நம்மளுடைய நிகழ்ச்சியில் ஆர்ஜே வித்யா அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் நம்மளோட பேச போகிறாங்க.
இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். என்ன தெரியுமா? திறந்த வெளியில் மலம் கழித்தல் இல்லாத நிலையை உருவாக்குவது எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். அதற்கு நம்ம எல்லாரும் ஒன்றா இணைந்து ஒரு தொடர்ச்சியான முயற்சி செய்தால் மட்டுமே இந்த விஷயம் வந்து சாத்தியமாகும். இதை பற்றின பல்வேறு தகவல்களை இப்போ நமது பண்பலைகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
காத்திருங்க காத்திருங்க காத்திருங்க. நம்ம முன்னேறுவதற்கு முன்னாடி நம்ம கேட்போர் மத்தியில் கழிப்பறைகளின் நிலைமை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்குவோம்.
இப்போ நீங்கள் சொன்னது வந்து ரொம்ப சரியான யோசனை தான். இந்த மாதிரி கேட்கும்போது அவங்கெல்லாம் எந்த மாதிரி கழிப்பறைகளை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவர்கள் வந்து அந்த கழிப்பறைகளை எவ்வாறு பராமரிக்கிறார்கள் என்பது குறித்த தகவல்களும் நமக்கு ஈஸியாக கிடைச்சிரும். இது எல்லாத்தையுமே சரிபார்க்கறதுக்காகத்தான் எங்கள் நிலையத்திலிருந்து 8-10 பேர்கிட்ட தகவல்களை சேகரித்தோம். அவர்கள் எல்லாருமே கழிப்பறைகளை பயன்படுத்துகிறாங்க. பயன்படுத்துவது மட்டும் இல்லாமல் அதை ரொம்பவே சுத்தமாகவும் வச்சுருக்காங்க.
ரொம்ப மோசமா இல்ல, ஆனாலும் திறந்தவெளி கழிப்பிடம் இல்லாத இந்தியாவை பத்தி விழிப்புணர்வும் அர்ப்பணிப்பும் கொண்ட நம்ம பார்வையாளர்கள் எங்கள்கிட்ட இருக்கிற மாதிரி தெரியுது.
இப்போ பாத்தீங்கன்னா பொதுவாவே எல்லாரும் வீட்லயுமே கழிப்பறைகள் இருக்குது. அதை ரொம்பவே சுத்தமாக பராமரிச்சுட்டும் வர்றாங்க. ஆனா அந்த கழிப்பறைகள்ல பயன்படுத்தி இருக்கக்கூடிய கட்டுமான பொருட்கள் வந்து நீண்ட காலத்திற்கு நீடித்து உழைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அந்த பொருட்கள் எதையாச்சும் நம்ம மாற்றணும் அப்படின்றப்போ அது எளிமையாக உள்ளூரில் கிடைக்கிற மாதிரியாகவும் இருக்க வேண்டும். சமமான நுழைவாயில், அகலமான கதவு, இடப்புழக்கங்கள், அதுக்கப்புறம் முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் என்று அனைவரும் பயன்படுத்துவதற்கு கூடிய அனைத்து சௌரியங்களும் இருக்கிற மாதிரி தாங்க நம்மளுடைய கழிப்பறை இருக்கணும்.
ரொம்ப அருமை. எனவே இன்றைய அத்தியாயத்தை செயல்பாட்டு கழிப்பறை பற்றிய நமது புரிதலை ஆழப்படுத்துவதன் மூலமாக தொடங்குவோம். நீங்க இன்னும் கொஞ்சம் இதை பற்றின தகவல்களை விளக்கி சொல்ல விரும்புறீங்களா?
நிச்சயமாக, இன்னும் பல தகவல்களை இதோ உங்களுக்காக நான் சொல்றேன். ஸ்வச் பாரத் மிஷன் திட்டத்தின் கீழே கழிப்பறையில பின் வரக்கூடிய கூறுகள்லாம் இருந்துச்சுன்னா அதை செயல்பாடு என்று கூட நம்ம அழைக்கலாம். என்னன்னு தெரியுமா? நோய் பரவுவதை தடுக்கிறதுக்கு கழிப்பறைகளிலிருந்து வெளிவரும் மலக்கசடுகளை இரட்டை குழி செப்டிக் தொட்டி அல்லது கழிவுநீர் குழாய்களுடன் இணைத்திருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் இரட்டை குழி அல்லது செப்டிக் டேங்க் வந்து சரியாக சீல் வைக்கப்பட்டிருக்க வேண்டும். மற்றும் இரட்டை குழி அல்லது செப்டிக் தொட்டியில் எந்த ஒரு கசிவும் உடைப்பும் இல்லாமல் பார்த்துக்கணும். சாரி, அது மட்டும் இல்லாமல் நோய் கிருமிகள் பரவுவதை தடுக்கிறதுக்காக நம்ம தினமுமே நம்மளுடைய கழிவறைகளை சுத்தமாக பராமரித்து கொள்ளணும். அனைத்து வயதினரும் அணுகக்கூடியதாக, அதாவது முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள், கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தைகள் என அனைவருமே கழிப்பறையை பயன்படுத்துவதற்கு ஏதுவாக இருத்தல் வேண்டும்.
இதன் பொருள் என்னன்னா, கழிப்பறைகளில் சரியான சேறு மேலாண்மை இல்லைன்னா அவை மண், நீர் மற்றும் காற்று மாசுபடுதல், நோய் பரவுதல், பயிர்களுக்கு தீங்கு விளைவித்தல் மற்றும் நீர் ஆதாரங்களை மாசுபடுத்துதல் உள்ளிட்ட பல சுகாதார அபாயங்களுக்கு இது வழிவகுக்கும்.
நீங்க சொல்றத பார்த்தா இது ரொம்பவே மோசமா தான் தெரியுது. நம்மளுடைய மண் வந்து மனித மலத்தால மாசுபடுறதுனால காய்கறிகள், பழங்கள் மற்றும் இது போன்ற விவசாய பொருட்கள் வந்து மாசுபடுகின்றன. அது மட்டும் அல்லாமல் நீரில் வந்து மனித மலம் கலக்கிறதுனால பொதுவாக கிராமவாசிகள் எல்லாம் குளங்கள், ஆறுகள், ஏரி போன்ற நீர் ஆதாரங்களை தான் குடிக்கிறதற்காகவும் மாடுகளுக்கும் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பயன்படுத்தும் போது இந்த மாசுபாடு அடைந்த நீர் வந்து மனிதர்களுக்கும் சரி கால்நடைகளுக்கும் சரி பல்வேறு வகையான நோய்களை ஏற்படுத்துகிறது. இந்த மாதிரியான நிலைகளை தடுக்கிறதுக்காக தான் மலம் அல்லது மலக்கழிவுகளை பாதுகாப்பாக அப்புறப்படுத்தணும். அப்போதான் நம்மளுடைய குடும்பமும் நம்மளுடைய சமுதாயமும் ஆரோக்கியமாக இருக்கிறத நம்மள எல்லாருமே உறுதி செய்ய முடியும்.
நாம எல்லாரும் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நாம நமது கழிப்பறைகளை கட்டும் இடம் மற்றும் தூரம் வயதான உறுப்பினர்கள், குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி பெண்கள் அனைவரும் இரவுல கூட எல்லா நேரங்களிலும் கழிப்பறைகளை எளிதாக அணுகக்கூடிய வகையில் அது நம்ம வீட்டிலிருந்து வெகு தொலைவில் இருக்கக்கூடாது.
நம்ம இப்போ இவ்வளோ விஷயங்களை பற்றி பேசினாலும் எனக்கு ஏதோ ஒரு விஷயம் தொந்தரவாக தெரியுது. என்ன தெரியுமா? தண்ணீர் பற்றாக்குறை உள்ள பகுதிகளை பற்றி என்ன? அந்த பகுதிகளில் கழிப்பறை இல்லைன்னா அங்கே என்ன செய்ய முடியும் சொல்லுங்க?
இங்கே தான் சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற தொழில்நுட்பங்கள் வருது. நீர் பற்றாக்குறையை எதிர்கொள்ளும் பல வழிகளில் கழிப்பறைகளுக்கு நீர் சேமிப்பு தொழில்நுட்பங்கள் தேவைப்படுது. எடுத்துக்காட்டா, உலர் அல்லது உரம் தயாரிக்கும் கழிப்பறைகள் மற்றும் இரட்டை குழி அமைப்புகள் கூட நீர் பயன்பாட்டை நிர்வகிக்க நமக்கு உதவிகரமாக இருக்கு.
காலநிலை எதிர்ப்பு கழிப்பறை வடிவமைப்புகளின் முக்கியத்துவத்தை நம்ம கவனிக்காம இருக்கவே கூடாது.
என்ன, காலநிலை எதிர்ப்பு கழிப்பறைகளா? அப்படின்னா என்ன?
சொல்றேன் இப்போ நான் பேசிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி இடையில கேள்வி கேட்காம நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்றத பொறுமையா இருந்து கேட்டீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும்.
மன்னிக்கணும், நான் ஒரு புதிய வார்த்தையை கேட்கும் போதெல்லாம் நான் உற்சாகம் அடைகிறேன். தயவு செய்து இதை கொஞ்சம் எனக்கு விளக்கி சொல்ல முடியுமா?
ஆமா, இந்த விஷயம் உங்களுக்கு புதுசா தான் தெரியும். சரி, நான் அந்த காலநிலை எதிர்ப்பு கழிப்பறை அப்படின்னா என்னன்னு பத்தி உங்களுக்கு தெளிவா சொல்றேன். இப்போ காலநிலை எதிர்ப்பு கழிப்பறை அப்படின்னா தீவிர வானிலை மற்றும் சுற்றுச்சூழல் நிலைமைகளை தாங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்ட சுகாதார வசதிகளை கொண்ட கழிப்பறை தான் இந்த காலநிலை எதிர்ப்பு கழிப்பறை. இந்த வடிவமைப்புகள் வெள்ளத்தால் பாதிக்கப்படும் பகுதிகள் அல்லது சூறாவளி, வறண்ட பகுதிகள் மற்றும் மலைப்பரப்புகளுக்கு ஆளக்கூடிய பகுதிகளில் கழிப்பறைகள் செயல்பாடு மற்றும் பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்கின்றன. இதன் மூலம் பாதுகாப்பான காலநிலை நிகழ்வுகளின் போது கூட அத்தியாவசிய சுகாதார சேவைகளை பராமரிக்க முடிகிறது. இந்த மாதிரி எல்லா காலகட்டத்திலையுமே இந்த கழிப்பறையை பயன்படுத்த முடியும். இதற்கு பெயர் தான் காலநிலை எதிர்ப்பு கழிப்பறை.
சரி, அப்படிப்பட்ட பகுதிகளுக்கு ஏதாவது எனக்கு கொஞ்சம் உதாரணம் சொல்லி விளக்க முடியுமா?
கண்டிப்பா, உங்களுக்கு சொல்லாமலா இதோ சொல்றேன் கேளுங்க. வெள்ளத்தால பாதிக்கப்படும் பகுதிகளில் வந்து சரியான வடிகால் மற்றும் சீல் வைக்கப்பட்ட குழிகள் இருக்காது. நீர் எதிர்ப்பு பொருட்களை பயன்படுத்தி உயரமான தளங்களில் கழிப்பறைகளை கட்ட வேணும். மேலும் வெள்ளத்தின் போது அவை சேதமடையாமல் இருக்க முறையாக மூடப்பட வேண்டும். வறண்ட பகுதிகளில் மழைநீர் சேகரிப்பு போன்ற நீர் திறனுள்ள தொழில்நுட்பங்கள் மற்றும் நீர் பயன்பாட்டை குறைக்கும் வடிவமைப்புகளுடன் வடிவமைப்புகள் அவசியம். மேலும் இரட்டை குழி கழிப்பறைகள் நீர் பயன்பாட்டை மேம்படுத்துவதாலும் பயனுள்ள கழிவு சிதைவை அதிகரிப்பதாலும் இங்கு நன்மை பயக்கிறது. இது மாதிரியான பயன்பாட்டை தான் நம்ம வந்து கையாள வேண்டும்.
எனவே மலைப்பாங்கான பகுதிகளில் கழிப்பறைகள் அரிப்பு மற்றும் ஓட்டத்தை எதிர்த்து போராட வலுவூட்டப்பட்ட அடித்தளங்கள், சரியான சாய்வு நிலைத்தன்மை மற்றும் வடிகால்கள் ஆகியவற்றை கொண்டிருக்கக்கூடியதாக இருக்கணும். மீண்டும் கசிவை தடுக்கவும் நிலைத்தன்மையை பராமரிக்கவும் சரியான புறணி அல்லது கவனமாக வடிவமைக்கப்பட்ட செப்டிக் அமைப்புகளை கொண்ட இரட்டை குழி கழிப்பறைகளை நான் இங்கே பரிந்துரைக்கிறேன்.
இன்னொரு முக்கியமான விஷயத்தை உங்க எல்லாருக்குமே சொல்றேன் கேளுங்க. என்ன தெரியுமா? நம்ம கழிப்பறைக்கு பயன்படுத்தக்கூடிய குழி வந்து எந்த ஒரு விஷயத்துக்காகவும் குடிநீர் மூலத்தில் இருந்து குறைந்தது 10 மீட்டர் அல்லது 30 அடி தொலைவில் தான் இருக்கணும். குடிநீர் குழாயும் கழிப்பறைக்கு பயன்படுத்துகிற குழாயும் பக்கத்து பக்கத்தில் பயன்படுத்தக்கூடாது.
நிச்சயமா, ஆனால் கழிப்பறைகளை கட்டுவது தீர்வின் ஒரு பகுதி அல்ல. அவற்றை சுத்தமா வச்சிருக்கிறது ரொம்பவே சவாலானது.
நம்மளுடைய கழிப்பறைகளாம் தினமும் சுத்தம் செய்யணும். அப்போதான் நம்ம சுகாதாரமா இருக்க முடியும். கழிப்பறையுடைய இருக்கையை நிலையானதாகவும் பாதுகாப்பாகவும் வைத்திருக்க வேண்டும். இரட்டை முட்கள் கொண்ட நீண்ட கைப்பிடி தூரிகைகள் போன்றவை குந்துதல் பகுதியை சுத்தமாக வைத்திருக்க உதவுது. அது மட்டுமல்லாமல் இந்த மாதிரி வசதிகள் இருக்கிறதுனால நம்ம கழிப்பறைகளை பயன்படுத்துவதற்கு ஊக்குவிக்கிறது.
சரியான கழிப்பறைகளே புத்திசாலித்தனமான வடிவமைப்பு, பயனுள்ள சுத்தம் செய்யப்பட்ட நுட்பங்களை உறுதி செய்தல் அல்லது கை கழுவுதல் அப்படிங்கிற எளிய செயல் என எதுவாக இருந்தாலும் ஒவ்வொரு விவரமும் ஆரோக்கியமான நிலையான எதிர்காலத்திற்கு பங்களிக்கக்கூடியதாக இருக்குது.
இப்போ எல்லாருமே எல்லா இடங்கள்லையுமே கழிப்பறைகளை பயன்படுத்துகிறாங்க. எந்தெந்த மாதிரியான வீட்டு கழிப்பறைகள், பள்ளி மற்றும் நிறுவன கழிப்பறைகள் மற்றும் சுகாதார வளாகங்கள் அல்லது சமூக கழிப்பறைகள் போன்ற ஒட்டுமொத்த இடங்கள்லையுமே கழிப்பறைகள் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த கழிப்பறைகள் எல்லாத்தையுமே நம்ம அனைவருமே சேர்ந்துதான் தூய்மையாக பயன்படுத்த வேண்டும்.
நிச்சயமா, வீட்டு மட்டத்தில் ஒவ்வொரு குடும்பமும் வழக்கமான கழிப்பறை பயன்பாட்டிற்கு உறுதியளிக்கணும். ஃப்ளஷ் செய்வதற்கு முன்னாடி எப்போதும் தண்ணீர் கிடைக்கிறத உறுதி செய்தல், கை கழுவுதல் மற்றும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் சுகாதாரம் குறித்த கல்வி கற்பித்தல் போன்ற எளிய வழிமுறைகளை ஏற்றுக்கொள்வது, நீண்ட தூரம் செல்ல உதவக்கூடிய பேட்கள், ஸ்டாப்கள் அல்லது ரேப்பர்கள் போன்ற கழிவுகளை கழிப்பறைகளில் வீசாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இவை அடைப்புகளை ஏற்படுத்தி அவற்றை பயன்படுத்த முடியாத அளவுக்கு ஆக்கிறது.
இப்போ பார்த்தீங்கன்னா நமது பள்ளிகள், அங்கன்வாடிகள், சுகாதார மையங்கள் மற்றும் கிராம பஞ்சாயத்து அலுவலகங்களில் நல்ல பழக்க வழக்கங்களை ஆரம்பத்திலேருந்தே வளர்ப்பதில் நம்ம எல்லாருமே கவனம் செலுத்த வேண்டும். இந்த கழிப்பறைகளெல்லாம் ஓடும் நீர், சோப்பு மற்றும் ரசாயன கழிவுகளை அகற்றுதல் இருக்க வேண்டும். பள்ளி நிர்வாக குழுக்கள் வழக்கமாக சுத்தம் செய்வதை உறுதி செய்ய வேண்டும். மாணவர்களுக்கு தினசரி பராமரிப்பு குறித்த தகவல்களை ரொம்ப சொல்ல வேண்டும். சுத்தமான பள்ளி கழிப்பறைகள் ஆரோக்கியத்தையும் வருகையும் அதிகரிக்கிறது.
இறுதியா, சந்தை பகுதிகள் அல்லது குறைந்த இடவசதி உள்ள இடங்கள்ல கட்டப்பட்ட சமூக கழிப்பறைகளை பராமரிக்கிறது ரொம்ப அவசியம். தனிப்பட்ட வீட்டு கழிப்பறைகள், சாத்தியமில்லாத இடங்கள் மற்றும் மக்கள் சமூக கழிப்பறைகளை பயன்படுத்தலாம். அவற்றின் பராமரிப்பு சமூக முயற்சியை பொறுத்தது. மக்கள் உரிமையை எடுத்துக்கொள்ளும் பொழுது இந்த கழிப்பறைகள் சுத்தமாகவும் அணுகக்கூடியதாகவும் இருக்கும். மேலும் அனைவருக்கும் இது பயன் தரக்கூடிய வகையிலையும் இருக்கும்.
இப்போ நீண்ட கால சுகாதார தீர்வுகளை பற்றி தான் நம்ம பேச போறோம். ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பு என்ன தெரியுமா? இரட்டை குழி கழிப்பறை அமைப்பு என்பதை நான் அறிஞ்சிருக்கிறேன். இரட்டை குழி கழிப்பறை அமைப்பு என்பது எனக்கு தெரியும். இது மிகவும் மலிவான விலையில் உள்ளது மற்றும் நீண்ட காலத்திற்கு வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது எவ்வாறு செயல்படுது என்பதை பொதுமக்களுக்கு நீங்க சொல்றீங்களா?
ஏன் இல்ல, இது எப்படி வேலை செய்கிறது அப்படிங்கறத இங்க. கழிப்பறைகள் ஒற்றை குழி அல்லது இரட்டை குழியாக இருக்கலாம் அப்படிங்கறத நம்ம அனைவரும் அறிவோம். ஒரு ஒற்றை குழி கழிப்பறையில சுமார் 1.5 மீட்டர் ஆழம், 1 மீட்டர் அகலம் கொண்ட ஒரு குழி இருக்கும். ஒரு குடும்பம் அதை 3-5 ஆண்டுகள் வரை எளிதில பயன்படுத்தலாம். பின்னர் அதை காலி செய்யணும்.
நம்ம இடத்துல இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? இப்போ எல்லாரும் ஒற்றை குழி கழிப்பறைகளை பயன்படுத்துறாங்க. அந்த ஒற்றை குழி கழிப்பறைகளை பயன்படுத்தும் போது அந்த குழி சீக்கிரமாகவே நிரம்பிடும். அதுக்கப்புறம் என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம அதை அகற்றுவதற்கு ரொம்ப கடினம். மேலும் திறந்த வெளி மலம் கழிக்கும் நிலைக்கு மறுபடியும் தள்ளப்படுறாங்க. ஸோ இந்த நிலை மாறுவதற்காக தான் இரட்டை குழி கழிப்பறைகளை பயன்படுத்தணும் அப்படின்னு வலியுறுத்துறாங்க.
இது நம்ம செய்த அனைத்து முன்னேற்றத்தையும் சீர்குலைக்கும் அபாயத்தை ஏற்படுத்தக்கூடியதா இருக்குது மற்றும் நமது நிலைமையும் அச்சுறுத்தக்கூடியதாகவும் இது அமையுது.
அதனால தான் SMBMG-ன் கீழ் இரட்டை குழி கழிப்பறைகளை ஊக்குவிக்கிறாங்க. அவர்கள் சுழற்சி முறையில் 2 குழிகளை பயன்படுத்துறாங்க. 1 நிரம்பினதுக்கு அப்புறம் ஓடும் கழிவுகள் வந்து 2வது இடத்திற்கு மாற்றப்படுகிறது. முதல் குழி சீல் வைக்கப்பட்டு 3 அல்லது 5 ஆண்டுகளில் அது தானாகவே இயற்கை உரமாக சிதைவிக்கப்படுகிறது. அதன் பிறகு அதை மீண்டும் பயன்படுத்தி கொள்ளலாம். இது விவசாயத்திற்கு பெரும் மகசூலை ஈட்டு கொடுக்கிறது.
இந்த வழியில எப்போதும் ஒரு செயல்பாட்டு குழி கிடைக்கும். மேலும் உரத்தோட்டங்கள் மற்றும் வயல்களில் கூட இதை நாம பயன்படுத்தலாம்.
கழிப்பறையின் ஒரு முக்கிய அம்சம் வந்து மறுசீரமைப்பு. ஆனால் மறுசீரமைப்பு பற்றி என்ன, அது எவ்வாறு உதவுகிறது சொல்லுங்க.
கழிப்பறைகளை மேம்படுத்துவதன் மூலம் அவற்றின் செயல்திறனையும் ஆயுட்காலத்தையும் மேம்படுத்த நீங்க சொல்றீங்களா? ஒற்றை குழி கழிப்பறைகளுக்கு மறுசீரமைப்பு அப்படிங்கிறது இரண்டாவது குழி கழிப்பறைகளை சேர்க்கக்கூடியதாகும். இரட்டை குழி அமைப்புகளுக்கு கசிவுகள் அல்லது உடைந்த குழிகளை சரிபார்த்து அவற்றை சரி செய்வதாகும். இது கழிப்பறைகளை பாதுகாப்பானதாகவும் பயன்படுத்தக்கூடியதாகவும் நீடித்ததாகவும் வைத்திருக்க உதவுது.
இது ரொம்பவே பயனுள்ளதா இருக்குதே. மறுசீரமைப்பு அப்படின்றது நீண்ட கால பயன்பாட்டை உறுதி செய்கிறது மற்றும் மீண்டும் திறந்த வேளையில் மலம் கழிக்கும் நிலைமைக்கு நம்மளை கொண்டு செல்லாமல் இருக்கவும் உதவுகிறது.
பல ஆண்டுகளா நான் கத்துக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, இந்த நிலைமையில உண்மையிலேயே நிலைநிறுத்த திட்டமிட பராமரிப்புல அனைத்து பொதுமக்களும் இதுல பங்குதாரர்களா ஈடுபடணும்.
ஆமா ஆமா, நீங்க சொல்றது உண்மைதான். எல்லா கிராம பஞ்சாயத்துகளுமே கழிப்பறை பயன்பாட்டை பற்றி தொடர்ந்து விவாதிக்கணும். அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற வசதிகளையும் ஆய்வு செய்ய வேண்டும் மற்றும் கிராம பஞ்சாயத்து விவாதங்களை நடத்த வேண்டும். குடும்பங்கள், ஆண்கள், பெண்கள் வீட்டு கழிப்பறைகளை சுத்தம் செய்வதற்கு பழுது பார்ப்பதற்கும் பொறுப்பேற்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்த வேண்டும். அந்த நேரத்துல பயனர் குழிகள் அல்லது பஞ்சாயத்து சமூக கழிப்பறைகளை பராமரிக்கின்றன.
சில பஞ்சாயத்துகள் சிறப்பா செயல்படுது. பல மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய பஞ்சாயத்துகள்ல சுகாதாரம் அல்லது நிக்ராணி சமிதிகள் அமைக்கப்பட்டு பராமரிப்பை நிர்வகிப்பதிலையும் அனைவருக்கும் கழிப்பறைகள் செயல்பட வைப்பதற்கும் பகிரப்பட்ட நிதியை உருவாக்குவதிலும் முன்னணியில செயல்பட்டு வர்றாங்க.
செயல்பாட்டு கழிப்பறைகளின் அவசியத்தை ஒப்புக்கொள்ள வேண்டும். அப்போதான் நம்ம எல்லாருமே ஆரோக்கியமாக இருக்க முடியும்.
நீண்டகால பழக்க வழக்கங்களை மாற்றுவதற்கு ஒருங்கிணைந்த முயற்சி ரொம்ப அவசியம். இவ்வாறு சமூக பட்டறைகள், பயிற்சி அமர்வுகள் மற்றும் உள்ளூர் சுகாதார குழுக்களை உருவாக்குறது ஆகியவற்றில் தனிநபர்கள் தங்கள் வசதிகளோட பொறுப்பேற்கவும் அதிகாரம் அளிக்கவும் இது உதவுது. மக்கள் நேரடி நன்மைகளை காணும் பொழுது குறைவான நோய் பரவுதல், மேம்பட்ட நீர் சுகாதாரம், மேம்பட்ட பாதுகாப்பு, அவர்கள் சரியான சுகாதார நடைமுறைகளை ஏற்று பராமரிக்க அதிக வாய்ப்புள்ளதா அமையுது.
இப்ப பாத்தீங்கன்னா, சில மாவட்டங்கள்ல இலக்கு வைக்கப்பட்ட நடத்தை மாற்ற பிரச்சனைகள் மூலமாக ஒரு வருடத்திற்குள் நீடித்த கழிப்பறை பயன்பாட்டில் 25% முன்னேற்றத்திற்கு வழிவகுத்துள்ளன என்பது உங்களுக்கு தெரியுமா? சமூகங்கள் ஈடுபட்டு அதிகாரம் அளிக்கப்படும் போதுதான் திறந்த வெளி மலம் கழிக்கும் நிலைக்கு திரும்புவதற்கான ஆபத்து கணிசமாக குறைக்கப்படுகிறது என்பது இது காட்டுகிறது.
பொறுப்புகள் மற்றும் வளங்கள் ஒன்றிணைக்கப்பட்டு இந்த கூட்டு அணுகுமுறை வீடு, பள்ளி அல்லது பொது இடங்களில் உள்ள அனைத்து கழிப்பறைகளும் உகந்த நிலையில இருப்பதை இது உறுதி செய்யுது. இந்த ஒருங்கிணைந்த அர்ப்பணிப்பு தான் நமது நிலைய பாதுகாப்பானதாகவும் நமது சமூகங்களை ஆரோக்கியமாகவும் வைத்திருக்க உதவுது.
இந்த நடவடிக்கைகள் எல்லாமே செயல்படுத்தும் போதுதான் வழக்கமான ஆய்வுகள் மூலமாகவோ அல்லது சமூக வள பகிர்வு மூலமாகவோ அதன் விளைவுகள் வந்து ஒரு வலுவான நிலையான சுகாதார சுற்றுச்சூழல் அமைப்பை உருவாக்குகிறது. இது திறந்த வழி மலம் கழிப்பதற்கு எந்த பின்னடைவையும் ஏற்படுத்தாது.
இந்த நிகழ்ச்சியை முடிக்கிறதுக்கு முன்னாடி தூய்மை இந்திய திட்டத்தின் தாக்கத்தை அளவிட நடத்தப்பட்ட ஆய்வுகளிலிருந்து சில சுவாரஸ்யமான உண்மைகளை நாம பகிர்ந்துக்குவோம்.
ஸ்வச் பாரத் திட்டத்தின் கீழே கழிப்பறை கட்டுமானம் மற்றும் இந்தியாவில் குழந்தை இறப்பு அறிக்கை என்பது தூய்மை இந்தியா திட்டம் ஆண்டுதோறும் 60,000 முதல் 70,000 குழந்தை இறப்புகளை தடுப்பதாக எடுத்துக்காட்டுகிறது.
2018 உலக சுகாதார நிறுவனம் நடத்திய ஆய்வுல இந்தியாவில் 307,00,000 மேற்பட்ட வயிற்றுப்போக்காலான இறப்புகள் தடுக்கப்பட்டதா உலக சுகாதார நிறுவனத்தினுடைய புள்ளி விவரங்கள் சொல்லுது.
அது மட்டும் இல்லாமல் 2017-18 UNICEF நடத்திய ஆய்வில் தூய்மை இந்தியா திட்டத்தை பயன்படுத்தி பணத்தை மிச்சப்படுத்துகிறது என்பதை காட்டுகிறது. இந்தியாவில் உள்ள ஒரு ODF கிராமத்தில் உள்ள வீடுகள் சராசரியாக ஆண்டுக்கு 59,000 சேமிக்கின்றார்கள்.
கழிப்பறை பயன்பாட்டில் இத்தகைய உறுதியான நன்மைகளை பார்க்கும் பொழுது நாம் அனைவரும் கழிப்பறைகளை பயன்படுத்தணும், பழுது பார்த்து பராமரிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு தோணுதா இல்லையா?
இப்போ பார்த்தீங்கன்னா குறைவான நோய்கள், அதிகரித்த வருகை, மேம்பட்ட உற்பத்தி திறன், தூய்மையான சூழ்நிலைகள் மற்றும் இரட்டை குழி அமைப்புகளால் உற்பத்தி செய்யப்படும் உரம், இதை எல்லாத்து மூலமாக பொருளாதார ஆதாயங்கள் கூட, இது நம்ம அனைவரையுமே ODF நிலையை முன்கூட்டியே பாதுகாக்க ஊக்குவிக்கிறது என்று தெரியப்படுகிறது.
எனவே இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பொதுமக்கள் அனைவரும் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, நீங்கள் உங்களுடைய கழிப்பறைகளை பயன்படுத்த தேர்வு செய்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு முறையும் நீங்கள் இந்த மரபுக்கு பங்களிக்கிறீங்க. ஸ்வச் பாரத் மிஷனின் சாதனைகள் தற்காலிகமானவை அல்ல அப்படிங்கிறத எங்கள் கூட்டு முயற்சிகள் உறுதி செய்யுது. அவை ஒவ்வொரு கிராமமும் திறந்தவெளி மலம் கழித்தல் இல்லாத எதிர்காலத்திற்கான அடித்தளமாகும்.
இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள். அதுவரை பாதுகாப்பாக இருங்கள், ஆரோக்கியமாக இருங்கள். மேலும் நமது நாட்டின் ஒவ்வொரு மூலையிலும் ஸ்விச் பாரத் மிஷனின் வாக்குறுதியை உயிர்ப்புடன் வைத்திருப்போம் என்று உறுதி கூறுங்கள். இந்த நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்து உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் வித்யா, மற்றும் என்னுடன் இணைந்து உரையாடியது திரு நாகநாதன் அவர்கள். நன்றி நேர்களே, மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கின்றோம்.